இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு சகோதரோ சகோதரிகளே, இன்றைக்குள்ள தலைப்பு அந்நியர்களும் பரதேசிகளும். சகோதர சவுல் இந்த வார்த்தை பரதேசியும் என்று சொல்லி நீங்க கேட்கப்ப சில பேர் வந்து இத வந்து என பிரிவினை அந்த மாதிரி சொல்லி யோசிப்பாங்க. சகோதர சவுல் இன்னைக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா சில பார்க்கப்பட வயசானவங்கள் இந்த ஜாதியை குறித்து இன்னும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க கிறிஸ்துவா இருந்தா நீங்க இந்த ஜாதியை பத்தி நீங்க யோசிச்சுட்டு இருந்தா சகோதர சகோதரிகளே நீ எச்சரிக்கையா இருங்க. ஏன்னா கிறிஸ்து இயேசுக்கு நம்ம உள்ளுக்கு வித்தியாசம் இல்லை. நம்ம உள்ளுக்கு வந்து வேதம் எழுதியிருக்கின்றது. நம் யூதன் இல்ல, கிரேக்கரும் இல்ல, புறஜாதி இல்லை என்று சொல்லி எழுதியிருக்கின்றது. அதனால இப்படிப்பட்ட ஆவிகள் உங்க உள்ளுக்கு கிருபை செய்திருந்தா அது நீங்க இல்ல ஆவி. அது வந்து என்ன ஜாதி பிரிவினை கொண்டு வரும் ஆவி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜாதி பிரிவினை கொண்டு வரும் ஆவியை விட்டு அப்பால் இப்போ திரும்ப வராதே, உனக்கு நான் இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். அப்படி உங்க வீட்டுல வயசானவங்க இருந்தாங்கன்னா அப்படி இன்னும் இந்த காரியத்தை பிடித்துக் கொண்டிருந்தாங்கன்னா இந்த ஜபத்தை அவங்கள சொல்ல வைங்க. இது அவங்க இல்ல, அவங்க உள்ளுக்கு கிருபை செய்யும் ஜாதி பிரிவினை ஆவி. ஆனா இன்னைக்குள்ள நம்ம என்ன பாக்குறோம்னா அந்நியர்களும் பரதேசிகளும். நீங்க அநேக பேரு இந்த ஏலியன் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை பார்த்திருப்பீங்க. ஏலியன்னா வித்த உலகத்திலிருந்து வந்த ஒரு ஒரு சிருஷ்டி. நம்மளுடைய தகப்பனின் வீடு பரலோகம். இயேசு கிறிஸ்து எப்படி பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்தது போ, நம் இருப்பிடம் அதுதான். பரலோகம் தான் நம்மளுடைய நிரந்தரமான இடம். நம் இந்த பூமியில வந்து அந்நியர்கள் பரதேசிகள். எங்க ஒரு இருப்பிடம் இல்ல. நம்ம இந்த உலகம் நம்மளோட நிரந்தரமான இடம் இல்ல. சகோதர சகோதரி பின்பு சொன்னது போல் இன்று நான் உங்களுக்கு திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு முன்ன மறித்து மூன்றாம உயிர்த்தெழுந்து 40 நாள் இந்த பூமியில நடந்து அநேக பேர் பார்த்தாங்க. அது முடிஞ்சு அவர் பரலோகத்துக்கு எடுக்கிறதுக்கு முன்ன அவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவங்க. அப்ப விசுவாசிய பத்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசி சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவங்க பிசாசுகளை விரட்டுவார்கள். பாருங்க சகோதர சகோதரி, இது முக்கியமான வசனம். நீங்க பிசாசு கிறிஸ்துவா நீங்க பிசாசு விரட்டாம இருந்தீங்கன்னா அந்த பிசாசு உங்களோட வாழ்க்கையை வந்து திருடி கொண்டு அழித்துவிடும். இது இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. அதனால சகோதர சகோதரி, நான் உங்கள்ட்ட நல்லாத்தையும் கேட்டுக்கொள்கிறேன், கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், நீங்க இந்த வல்லமையை பயன்படுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நீங்க இந்த பிசாசுகளை முத உங்களிடத்திலிருந்து விரட்ட வேண்டும். பயத்தின் ஆவி, அது ஒரு பிசாசு. அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்துல விரட்டாவிட்டால் அது போக போறது இல்ல. ஒரு உதாரணத்தை கொடுத்த எரிச்சலின் ஆவி. பாருங்க, ஒரு மனிதன் உங்களை ஒண்ணு சேர்ந்திருக்க மாட்டா, அந்த மனுஷனை பட்டா எரிச்சல் எரிச்சலா வரும். அப்ப இது எங்கன்னு வந்தது? இது எரிச்சலின் ஆவி கொண்டு வருகிறது. இது நான் சில நேரத்துல பார்த்தா ஒரு மனுஷன் வந்து குழப்பத்தின் குழப்பம் உள்ளுக்கு போயிட்டு இருப்பான். ஏன் ஒரு மனுஷனுக்கு குழப்பம் வருதுன்னா அந்த இடத்துல வந்து சுயநலம் இருக்கின்றது. வேத வசனம் இப்படியாக தான் சொல்லுகிறது, வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்க கலகமும் சகல துச்செயல்களும் உண்டு. நீங்க வைராக்கியத்தோடு ஏதோ புடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா சகோதர சகோதரர் அந்த இடத்துல எல்லா மாதிரி குழப்பமும் சரியா சகல துச்செயலும் வந்து உட்காந்துரும். இதுல இருந்து எப்படி விடுதலை ஆகுறது? அதை இயேசு கிறிஸ்து நாமத்துல விட்டுமா? எப்படி உங்களால முடியாட்டியும் இயேசு கிறிஸ்து இடத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இது எனக்கு வேணாம், இது உங்களை கையில ஒப்பு கொடுத்துறேன்னு சொல்லி இயேசுவின் நாமத்துல உங்களுடைய இருதயத்துக்கும் சிந்திக்கும் நீங்க கட்டளையிட வேண்டதாக இருக்கின்றது. இப்போ ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். ஒரு காரியம் உங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு இருதயம் கேட்டுக் கொண்டிருக்கிறது. இது வந்து ஏன்னா உங்களுக்கு இறுதிய மகா கேடு, உங்களை என்னோட இறுதியம் தான் மகா கேடுன்னு திருக்கும் உள்ளதுனால அது ஒரு காரியத்தை ஆசைப்படும். அப்ப எப்படி இதுல இருந்து விடுதலை ஆகிறது? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இறுதியமே என் செஞ்சியை உனக்கு கட்டளிடுகிறேன், இது மேல் நீ ஆசைப்படாதே என்று உன நான் இயேசுவின் நாமத்தில் கட்டளிடுகிறேன் சொல்லி அது இயேசு கிறிஸ்து நாமத்துல அதை அந்த அது அது விருப்பப்படாதபடி நீங்க கட்டளிட வேண்டாக இருக்குது. பின்பு ஆண்டவர் இயேசுவிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுடைய சித்தம் நிறைவேறட்டும் என் வாழ்க்கையில என்று சொல்லி. இது அநேக பேர் சொல்றதுக்கு பயப்படுவாங்க. ஏன்னா அவங்களோட விருப்பத்துக்கு எதிர்ப்பாக அநேக நேரத்தில் இருக்கும் இயேசு கிறிஸ்துவோட சித்தம். அது அவங்களுக்கு தெரியும், நான் அப்படி சொன்னா நான் ஆசைப்படுறது கிடைக்காம போயிடும், அதனால நான் சொல்ல மாட்டேன். சகோதர சகோதரி, இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் நேசிக்கின்றார். அவர் உங்களுக்கும் எனக்கும் நல்ல எதிர்காலத்தை வைத்திருக்கின்றார். அது அவருடைய சித்தம் நன்மையை செய்யறதுக்கு. ஆனா இறுதியம் ஆனது மகா கேடு இருக்குன்னால அது வந்து நம்மளை ஏமாத்தும், நம்மளை மாயம் பண்ணும். நீங்கள் இயேசுவிடத்தில் ஒப்பு கொடுக்காவிட்டால், சகோதர சகோதரிகளை முக்கியமாக சொல்கின்றேன், இந்த குழப்பத்தின் ஆவி உங்க வாழ்க்கையை விட்டு போகாது. அது எல்லா காரியத்திலும் குழப்பத்தை கொண்டு வரும். உங்களால யோசிக்க முடியாது. நீங்க பெரிய படிப்பாளியா இருக்கலாம், பெரிய டிகிரி வச்சிருக்கலாம், ஆனா இந்த குழப்பத்தின் ஆவி ஏன் வருதுன்னா சுயநலத்தினால வரும். அது வந்தோடனே எல்லா மாதிரி தீங்கும் அப்படியே வந்து விழுந்துடும். அது விழுந்தோடனே அது போக போறது இல்ல. இயேசுடத்தில் நீங்க ஒப்பு கொடுக்காத வரைக்கும் இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா பெருமை நம்ம பெரிய என்னமோ ஒரு ஆளுநர் சொல்லி நினைக்கிறது. ஆனா வேதம் சொல்லுது, ஒருத்தன் ஒன்று மின்னாடி நேரத்துல அவன் ஏதோ ஒன்றுன்னு சொல்லி அவன் நினைத்தான் தான் அவன் தன்னை தானே ஏமாத்தி கொள்ளுகின்றான். ஆனா இன்னைக்கு உலகம் எப்படி சொல்லுது, நீ ஒரு முன்னால முடியும் தம்பி, முன்னால முடியும், உன்னால முடியும் அப்படி சொல்லுது. சகோதர சகோதரி நம்மளால என்ன முடியும்? இயேசு கிறிஸ்துவோட வார்த்தை பாருங்க, இது இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், எப்படி திராட்சை செடியில அந்த கொடிகள் ஒட்டி இருக்காவிட்டால் கனிகள் கொடுக்க முடியாதோ, நம்ம இயேசுடத்தில் இருக்காவிட்டால், இயேசுவோட ஒட்டி இருக்காவிட்டால் நம் ஒன்று செய்ய முடியாதான், நம் கனி கொடுக்க முடியாது, நம் வாழ்க்கையே செழிப்பாகவே இருக்காது. இது இயேசு கிறிஸ்து சொன்னார். அதான் வேதம் எழுதியிருக்கிறது. தேவனுடைய வேலை என்ன? அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நம்புறதுதான் தேவனுடைய வேலை. தேவனோட வேலை போயிட்டு பேன் அடிக்கிறதும், கவுன்சில் போடுறதும், சர்ச் பில்டிங் கட்டுறதும் இதெல்லாம் இல்ல சகோதரி சகோதரி. இயேசு கிறிஸ்துவை நம்புகிறதே தேவனுடைய வேலை என்று வேதம் எழுதியிருக்கின்றது. இன்னைக்கு நம் இந்த ஒன்று பேரு ரெண்டு பத்தும் பன்னெண்டும் பார்ப்போம். என்ன அந்த வசனம் எழுதியிருக்கின்ற சொல்லி, முன்னே நீங்க தேவனுடைய ஜனமா இருக்கவில்லை, இப்போதோ நீங்க அவங்களுடைய அவருடைய ஜனமா இருக்கின்றீங்க. சகோதர சகோதரி பேதுரு இப்படியாக சொல்கின்றார். அவர் யாரை பார்த்து சொல்கிறார்? யூத மக்களை முக்கியமாக பார்த்து சொல்கிறார். ஆம், நம்மையும் குறித்துதான் சொல்கின்றார். அவளும் அவர் சொல்கிறார், முந்தி நீங்க வந்து இது தேவனோட பிள்ளை இல்லை, ஆனா இப்ப நீங்க தேவனோட பிள்ளையா இருக்கிறீங்க. பாருங்க, இன்னைக்கு சில இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த சபையில உட்காந்துட்டு இஸ்ரவேலுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு வாங்க. சகோதர சகோதரி இயேசு கிறிஸ்துவ சொல்கிறார், இஸ்ரேவேல் மக்கள் எல்லாம் தேவனோட மக்கள் அல்ல. பாருங்க என்ன நடக்குதுன்னு, இன்னைக்கு சில சபையில சொல்லுவாங்க, நம்ம இஸ்ரேவேலுக்காக ஜெபிச்சா நம்மள ஆசீர்வதிப்பார் ஆண்டவர். அப்ப உங்களுடைய ஜெபத்தின் குறிக்கோள் என்ன? நம்மளோட ஜெபத்தின் குறிக்கோள் என்ன சகோதர சகோதரி? ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்றது. அப்படியாக உங்களோட ஜெபத்தின் குறிக்கோளா இருந்துச்சுன்னா அது வீண். அப்ப என்ன யோசி கிறிஸ்துவா, நீ எடுத்துக்கு வர ஆசீர்வாதத்துக்காக வரியா? இந்த ஆசீர்வாதம் என்று அவர் என்ன சொல்றாரு? உங்களுக்கு குறை இருக்க முடியாது சகோதர சகோதரி. அவர் என்ன சொல்ற, அவருடைய கிருபையில் அவருடைய இரக்கத்தில உங்களுடைய குறைகள்லாம் அவர் நிறைவேற்றிடுவாரு. நீங்க போய் அப்புறம் உங்களுக்கு சுயநலம் இருக்கு. பாருங்க, முத பார்த்தோமா இல்லையா, எங்க வைராக்கியமும் விரோதமும் உண்டுவோ அங்க சகல அங்க கழகமும் சகல துச்சேலும் இருக்குமா? அப்ப உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும் என்று வேணும்னு சொல்லிட்டு போயிட்டு நீங்க எதிரிகளுக்காக ஜெபிச்சீங்கன்னா, அப்ப உங்க சுயநலத்துக்காக செய்தீங்கன்னா சகோதர சகோதரிகளை சகல துச்சியலும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன், இந்த இஸ்ரவேலுக்கு ஜெபிக்கிறது வந்து சில பேர் தான் இஸ்ரவேலோட. அப்படி இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உணர்த்தினா செய்யுங்க. ஆனா நீங்க உங்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லிட்டு போய் நீங்க ஜெபம் பண்ணாதீங்க. அப்ப உங்களை நீங்க ஆராய்ந்து பண்ணி பாருங்க, நான் என்ன நோக்கத்துக்காக இது நான் ஜெபிக்கிறேன். நம்ம இப்போது சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து மூலியமாக, நம் இயேசு கிறிஸ்து மூலியமாகத்தான் நம் தேவனோட பிள்ளைகளாக மாறப்பட்டோம். பாருங்க வேதம் சொல், பவுல் பேதுரு சொல்கின்ற, ஒரு காலத்துல உங்களுக்கு இரக்கம் படவில்லை, ஆனா இயேசு கிறிஸ்து மூலியமாக உங்களுக்கு இரக்கம் இப்போது கிடைச்சி வைக்கிறது. சகோதர சகோதரிகளே, தேவனுடைய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைய கீழ்படியாத மக்கள் அவங்க இயேசு கிறிஸ்துடைய மக்கள் அல்ல. நான் திரும்பவும் இதை சொல்கிறேன் சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து நடக்காத மக்கள் அவங்க தேவனுடைய மக்கள் அல்ல. அதே போல் நீங்க சபையில இருக்கலாம், என்ன வார வாரம் மூணு ட்ரிப் நாலு ட்ரிப் போலாம் சபைக்கு, ஜான் பீட்டர் மைக்கேல் ஜோசப்பின் இப்பெல்லாம் வச்சிருக்கலாம் பேரு, ஆனா நீங்க தேவனுடைய வார்த்தையின்படி நீங்க நடக்காவிட்டால் நீங்க தேவனோட பிள்ளைகள் அல்ல. ஆனா இயேசு கிறிஸ்துக்கு ஸ்தோத்திரம் சகோதர சகோதரிகளே, நம் மனம் திரும்பி இயேசுவிடத்தில் வரப்ப அவர் நம்மளுடைய தேவனுடைய பிள்ளையாக மாத்துகின்றார். அந்த தகுதியை இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கின்றார். ஆனா நீங்க இயேசு கிறிஸ்துவை தெரிந்து பின்பு மனப்பூர்வமாக பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தீங்கன்னா நீங்க பிசாசோட பிள்ளையாக மாறுகிறீங்க. அதனால சகோதர சகோதரி, அப்படி ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா, பாவம் செய்திருந்தீங்கன்னா, நீங்க என்ன செய்யணும், நீங்க பாவத்தை அறிக்கையிட வேண்டும். நான் இந்த பாவத்தை செய்தேன்னு சொல்லி அறிக்கையிட வேண்டும். யாரிடத்துல வேதம் இருக்கு, ஒருத்தர் ஒருத்தர பாவத்தை அறிக்கை எடுங்கன்னு சொல்கின்றது. பாவத்தை சுமக்காதீங்க சகோதர சொல்லி. பாவத்தை பாருங்க, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் எழுதிக்கின்றது. நீங்க என்னைக்கு பாவத்தை சுருட்டி வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க உடல்ல இருக்கிற அணுக்கள் அது மறிக்க தொடங்கிவிடும். அது மூலியமாக பாவம் இருக்கிற இடத்துல நோய்கள் வரும். இன்னைக்கு புற்றுநோய்க்கு முக்கியமான காரணம் என்னன்னா பிறர் மேல் மன்னியா தலைமை கசப்பு வைத்துக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நீர் பிறர் பாவத்தை மன்னிக்காவிட்டால் உன் பாவம் மன்னிக்கப்படாது. அப்படி உங்கள் பாவம் மன்னிக்கப்படாதபடி நீங்க சுமந்து கொண்டிருந்தீங்கன்னா இந்த புற்றுநோய் உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு வந்துடும் சகோதர சகோதரிகளே. பேதுரு தொடர்ந்து சொல்கிறார், பிரியமானவர்களே, அந்நியவராலும் பரதேசமாயிருக்கிற நீங்கள் ஆத்மாக்கு விரோதமாக போர் செய்கிற மாம்சத்தின் இச்சையை விட்டு விலகி ஓடுங்க. சகோதர சகோதரி, நம் இந்த பூமியை நமக்கு சொந்தம் இல்ல. இயேசு கிறிஸ்து வரப்போகின்றார், அவர்களை நம்ம வந்து ஆகாயத்துல நம்ம பிடிக்கப்பட போகின்றோம். அதை குறித்து நம்ம யோசிப்போம். நம்ம இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்ல. நம்ம தான் பரதேசிகள், நம்ம தான் இங்க இருக்கிற அந்நியர்கள். நமக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டது, கத்து உள்ள விடுதலை செய்ய. சகோதர சகோதரி, கத்து உள்ளவங்களை விடுதலை செய்ய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் கண்டு கொண்டிருக்கிறார். எப்படி இயேசு கிறிஸ்துடைய வண்ணமையை பயன்படுத்தி பிசாசுகளை விரட்டி இந்த கட்டு உள்ள மக்களை விடுதலை செய்யறதுக்கு இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் இந்த ஒப்புரவாக்கும் மூலியத்தை கொடுத்திருக்கிறார். பவுல் சொல்வது போல், யாரோட ஒப்புரவாக்குறது? இயேசு கிறிஸ்துவுக்கும் தேவாதி தேவனுக்கும் அந்த மனிதனுக்கும் ஒரு ஒப்புரவு கொண்டு வரத்துக்கு, நடுவர் போல் ஒப்புரவு கொண்டு வரத்துக்கு உங்களும் எனக்கையும் கண்டுகொண்டு இந்த ஒப்புரவாக்கும் ஊழியத்தை நமக்கு கொடுத்தார். இங்க பாருங்க, அப்போஸ்தலர் பேதுரு செஞ்சிறார். சில ஆஞ்சலியத்தோட மொழிபெயர்க்குல அவர் சொல்றாரு, நான் உன்னைய கெஞ்சி கேட்டுக் கொள்கிறேன். அதை கெஞ்சி கேட்டுக் கொள்கிறேன், இந்த மாம்சத்தின் இச்சைக்கு, இந்த மாம்சத்தின் இச்சையை விட்டு விலகு என்று அவர் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறார். ஏன்னா அது ஆத்மாக்கு விரோதமாக போர் செய்யலாம் நினைக்கும். ஒவ்வொரு நிமிடமும் அது போர் செய்யல. என்ன மாதிரி? உலகத்தின் ஆசை, இச்சையும் வேணும், இப்படியாப்பட்ட காரியத்தில் அது உடல் அது ஆசைப்படுது. அவர் சொல்ற, இதை விட்டு விலகு. எப்படி சகோதர சகோதரி? நான் வந்து என்னைய வந்து பிசாசு வந்து மறந்துட்டான்னு சொல்லி இல்ல, பிசாசு என்னையும் தான் இந்த காரியத்துல தாக்குந்தான். ஆனா எப்படி நான் மேல் கொள்கிறேன்? இயேசு கிறிஸ்து கிருபையாக இந்த இச்சை நாவை என்னை தாக்கப்போ கூட, இயேசுவின் நாமத்தில் இச்சை நாவை தப்பாலே போ உனக்கு நான் கட்டளிடுகிறேன். இயேசுவின் ரத்தம் கூப்பிட்டு இந்த பிசாசை நான் விரட்டி அடிப்பேன். சகோதர சொல்லி, இதை நீங்க செய்யுங்க. இதை நீங்க செய்யாவிட்டால் இந்த பிசாசனவன் என்ன செய்யறான்னா உங்களை உள்ளுக்கு இந்த இச்சையின் உள்ளுக்கு பிடிச்சிருவான். இந்த இச்சை என்ற காரியம் வந்து அது அநேக காரியமா இருக்கு. ஒரு ஆண் பெண்ணு மேல ஆசைப்படுறது, ஒரு பெண்ணு ஆண் மேல ஆசைப்படுறதோ, இல்ல இந்த மாதிரி இச்சையான தப்பான உறவுகளுக்கு போகிறதோ, இல்ல சில பேர் வந்து சில ஜாமா மேல காரியங்கள் மேல ஆசைப்படுறது, வீடு ஆசைப்படுவாங்க, காரி ஆசைப்படுவாங்க, சட்டை சாரி இப்படி இந்த மாதிரி காரியத்துல ஆசைப்படுகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் இச்சை. அது இதை விட்டு ஓடு. எப்படி சகோதர சகோதரி? இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் மட்டும்தான் இது செய்ய முடியும். இதுக்கு நமக்கு தெரிஞ்சது ஒரு ஆவி அதை நம்ம விரட்ட முடியும். இயேசு கிறிஸ்து நாமத்தை நம் இருதயத்துக்கும் சிந்திக்கும் கட்டளை தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி செய்ய வைக்க முடியும். இந்த வல்லமை இயேசு உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். என் வேலை நேரத்துல ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்ன ஒருத்தரை பார்த்தேன். அவரு சபைக்கு போறவர், அவர் சீனவர். அவர் சொன்னாரு, எனக்கு அந்த இச்சின் ஆவியை கொடுத்து என்னால முடியல அப்படின்னாரு. அவரு திடீர்னு பாக்குற அவரு. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு, இந்த மனுஷனை பாக்குறதுக்கு கடைசி விண்ணாடியில ஒரு கிருபியை கொடுத்தாரு. அவர் போறாரு வெளிநாட்டுக்கு. இந்த கடைசி ஒரு நிமிஷத்துல, கடைசி வினாடியில இயேசு கிறிஸ்து இந்த மனுஷனை சந்தித்து அந்த இயேசு கிறிஸ்துடைய வல்லமை கொடுத்த அந்த மனுஷன் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த பிசாசை விரட்ட முடியும் என்று சொல்லி. ஆனா அவர் சபைக்கு போறவர், வருஷ கணக்குல சபைக்கு போறாரு. ஆனா அவரோட வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கையில தோல்வி கண்ட வாழ்க்கையா இருக்கின்றது. இந்த இச்சையின் ஆவியை மேற்கொள்ள முடியல. சகோதர சகோதரி, அப்படி இந்த வல்லமை நான் பயன்படுத்தாவிட்டால் நானும் இதுல தோத்து போயிருவேன். ஆனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் ரத்தத்திலும் வல்லமை உள்ளே என்று சொல்லி இயேசு கிறிஸ்துக்கு தான் நான் போகும். பாஸ்டருக்கு மூலியமாக, இந்த பாஸ்டர் கிறிஸ்து மூலியமாக, என்னோட சேர்ந்திருக்கும் சகோதரர்கள் மூலியமாக, மத்த ஊழியக்காரர்கள் மூலியமாக இந்த காரியம் எனக்கு தெரியப்பட்டதுனால இதை நான் பயன்படுத்த தொடங்கினேன் இயேசுவின் நாமத்துல. அதனால்தான் இந்த இச்சையின் காற்று என்ன தப்ப முடிந்தது. அப்படி நீங்க இந்த இச்சையின் காரியத்துல போராடி கொண்டிருக்கீங்க, ஒண்டியா இல்ல சகோதர சகோதரி. அதான் வசனம் எழுதிக்க நினைக்காத, நான் தான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல. நிறைய பேர் போய் கொண்டிருக்காங்க. ஆனா இயேசு கிறிஸ்து இதை மேற்கொள்ள வைக்கிறதுக்கு வல்லமை கொடுத்துட்டா. நீங்க இப்ப பயன்படுறதுதான் வேண்டும். பாருங்க இந்த காரியம் ஆத்மாக்கு எதிர்ப்பாக போர் செய்தான், சண்டை போட்டுதான். போய் பாருங்க, போர்னா உங்களுக்கு தெரியும், பெரிய சண்டை, பெரிய சண்டை போடுதான். யாரு? இந்த இச்சை. இந்த இச்சை உங்களுடைய ஆத்மாக்கு எதிர்ப்பாக போர் செய்தான், எப்படியாவது உங்களை பாலாளத்து கொண்டு போறதுக்கு, பாவத்தை உங்களுக்கு விழுத வச்சிருக்கு. யாரு? இந்த பிசாசோட. அதன் வேதனையில் இருக்கு. நமக்கு ஒரு போராட்டம், உங்களுக்கு நமக்கு ஒரு போர் இருக்கு. அது யாரோட? மாம்சத்தாலும் ரத்தத்தாலும் அல்ல, ஆனா அந்தகார இருளோடு மானமண்டலத்துக்கு பொல்லாத ஆவியோட நமக்கு போர் உண்டு. இந்த போர்ல எப்படி ஜெயிக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் ரத்தத்திலும் தான் ஜெயிக்க முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நான் இந்த கேட்டுக்கிட்டு இருக்க ஒவ்வொருத்துக்காக ஜெபிக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் உள்ள தேடுறதுக்கும் உங்களை இன்னும் அறியறதுக்கும் அந்த வாஞ்சியத்தை எங்கள் உள்ளுக்கு போடும், எங்க உள்ளுக்கு வெய்யும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருத்துக்காக ஜெபிக்கிறேன். ஆமென்.